வணக்கம் அப்துல் ஹமீத் அவர்களே.
வணக்கம் ரேணுகா. எஸ்பிஎஸ் வானொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.
ஏற்கனவே சிறிது காலத்துக்கு முன்பு உங்களுடனான நீண்ட ஒரு நேர்காணலை நாம் எஸ்பிஎஸ் தமிழில் ஒளிபரப்பியிருந்தோம். இப்போது மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய விடயங்கள் பற்றி நீங்கள் ஏற்கனவே உரையாடியிருந்தபடியால் இன்றைய தினம் உங்களது ஆஸ்திரேலிய பயணம் பற்றியும் இன்னும் சில விடயங்கள் பற்றியும் உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். முதல் கேள்வி எப்படி என்றால், பல நூற்றுக்கணக்கான நேர்காணல்களை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள், ஆனால் யாரையாவது நீங்கள் இதுவரை இன்னும் செவி காணவில்லையே, அவரை எப்படியாவது செவி கண்டுவிட வேண்டுமே என்ற ஆவல் அல்லது ஆசை உங்களுக்கு இருக்கின்றதா?
எதற்கும் ஆசைப்பட்டதே இல்லை, அதுதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் இந்த ஒலிபரப்பு துறைக்கு வந்தது கூட ஆசைப்பட்டு வந்தது கிடையாது, அது தானாக வந்தது. காரணம், எதற்கும் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை சூழலில் பிறந்தவன் அல்ல நான். வறுமை கோட்டுக்கும் கீழே என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் அவை எல்லாமே. அதுபோல் என்னுடைய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள் எல்லாமே நான் திட்டமிட்டு நான் நடத்த வேண்டும் என்று எண்ணி செய்தவை அல்ல. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னை வந்தடைந்ததை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முனைந்ததன் காரணமாகத்தான் செய்திருக்கின்றேன். நான் கண்ட நேர்காணல்களில் என்னால் மறக்க முடியாத நேர்காணல்கள் என்று கேட்டீர்களானால் பல உண்டு. கொண்டக்கூடிய அதிகாரியை நான் சிந்தித்தது. என்னுடைய முதல் நேர்காணலே விளையாட்டுத் துறையோடு சம்பந்தப்பட்டது. அன்று இந்திய கிரிக்கெட் குழு தலைவராக இருந்த சுழல் பந்து வீச்சாளர் ரஜத் ராகவன் அவர்களை தான் முதன் முதலாக நான் பேட்டி கண்டேன். அதை தொடர்ந்து மறக்க முடியாத ஒரு செவி நடிகர் திலகம் அவர்களை நான் சந்தித்தது. அவரை சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவரை முதன் முதலாக நான் சந்திக்க சென்ற பொழுது அவர் என்னை விழித்தது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு அல்ல. நான் தயாரித்த, நானே நடித்த ஒரு தொடர் நாடகம், உலக குடும்ப திட்ட அமைப்புக்காக வாரந்தோறும் ஒலிபரப்பான ஒரு நாடகத்தில் நான் ஏற்ற பாத்திரத்தின் பெயரை குறிப்பிட்டு அவர் என்னை அழைத்ததும் அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். அந்த நிகழ்வையும் என்னால் மறக்க முடியாது.
சரி, ஒலிபரப்பு துறைக்குள் திட்டமிட்டு வரவில்லை என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் ஒலிபரப்பாளர் ஆகியிருக்காவிட்டால் இப்போது என்னவாக இருப்பீர்கள் என்று எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா?
நிச்சயமாக இன்னும் கூட என்னுடைய வாழ்க்கை பி சுஷிலா அவர்களின் பாடல் ஒன்றையே ஞானி இளையராஜாவும் மேற்கோள் காட்டுவார், நானும் அதிலேயே மேற்கோள் காட்டுவேன். எல்லோருக்கும் அதுதான், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் என்ற ஒரு வரி. அப்படித்தான் நான் வானொலியில் இணைந்ததற்கு முன்பும் இருந்தது. வானொலியில் இணைந்து 98ஆம் ஆண்டு அந்த சூழல் எனக்கு பிடிக்காமல் வெளியேறிய போதும் கூட எதிர்காலம் என்ன என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. இன்று வரை நாளையும் கூட என்ன என்பது எனக்கு தெரியாது. அது இறைவன் பகுத்த விதி.
பிஎச் அப்துல் ஹமீத் என்றால் பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருவது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் நீங்கள் பல திறமைகளுக்கு சொந்தக்காரர், ஒரு மிகப்பெரும் ஆளுமை. அப்படியான ஒரு சூழலில் உங்களை சந்திப்பவர்கள் எப்போதுமே பாட்டுக்கு பாட்டை அடிப்படையாக வைத்து உங்களை அடையாளம் கண்டு உங்களது ஞாபக சக்தி பற்றிய கேள்விகளை கேட்கின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா, கவலையாக இருக்குமா, கோபம் வருமா?
கொஞ்சம் மனக்கஷ்டமாகத்தான் இருக்கும். நான் வானொலியில் எத்தனையோ பங்களிப்புகளை, இலக்கியம் சார்ந்து, நாடகம் சார்ந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் தயாரித்து நடத்தி இருக்கின்றேன். அப்படி இருந்தும் இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் மூலம் மட்டும் என்னை இனம் அடையாளம் காண்கின்றார்களே என்பதில் எனக்கு கொஞ்சம் மனக்குறைதான். என்றாலும் இன்றைய தலைமுறைக்கும் என்னை அறிமுகப்படுத்தி வரும் நிகழ்ச்சி என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி எனக்கு மக்களோடு, உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளோடு நான் உறவு கொள்ள இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாயிருக்கிறது. அது தவிர நீங்கள் குறிப்பிட்ட ஞாபக சக்தியை பற்றி தென்னிந்தியாவில் கூட பத்திரிகைகள் செவி காணும் பொழுது முக்கியமாக கேட்கும் கேள்வி இதுதான், எப்படி ஒரு சின்ன பிள்ளையை கூட கண்டுபிடிக்கின்றீர்கள், அந்த அளவு ஞாபக சக்தியா என்று நான் சொல்வேன். ஞாபக சக்தி என்றெல்லாம் ஒன்றில்லை, ஒரு மனிதனால் செய்யக்கூடிய மிக இலகுவான செயல் அடுத்தவனுடைய பிழையை கண்டுபிடிப்பதுதான், மற்றவனுடன் பிழையை கண்டுபிடிப்பதுதான். அந்த வகையில் இயல்பாகவே விஞ்ஞானிகள் சொல்வார்கள், நமது மூளைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி நாம் காணும் விடயங்களும் நாம் கேட்கும் விடயங்களும் நம் நினைவு விட்டு அகலாது. நமது மூளையில் எங்கோ ஒரு இடத்தில் நிச்சயமாக பதிந்திருக்க, நாம் இறக்கும் வரை அந்த பதிவு இருக்கும். ஆனால் அந்த பதிவை மீட்டெடுப்பதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அந்த தூண்டுகோல் தான் இன்னொருவர் பாடும் பொழுது நாம் எப்போதோ கேட்ட ஒரு பாடல் வரிகள் நமக்கு தானாகவே நினைவுக்கு வரும். அவ்வளவுதான் அதில் ரகசியம்.
சரி, முன்னைய காலங்களை விட இப்போது புலம்பெயர் தமிழர்களோடு நீங்கள் அதிகம் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது இல்லையா? புலம்பெயர் தமிழர்களிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன, பிடிக்காத விடயம் என்ன?
சிரமமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றீர்கள். பிடித்த விடயம், தங்கள் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் முனைந்து நிற்கின்றார்கள். பல்வேறு நாடுகளில் தமிழ் பாடசாலைகளை உருவாக்கி தங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று தமிழ் கற்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஊடக முயற்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பிடிக்காத விடயம், நான் ஏற்கனவே பாராட்டிய பெற்றோர்களை தவிர்த்து சில இடங்களில் பெற்றோர்கள் தங்கள் வீட்டு மொழியாகவும் வேற்று மொழியை வைத்திருக்கின்றார்கள். அதுதான் கொஞ்சம் எனக்கு நெஞ்சு வலிக்கிறது. காரணம், வீட்டு மொழியாக வேணும், எங்கள் தாய்மொழி இருந்தால்தான் அடுத்த தலைமுறை தமிழை பேசும். நாம் தமிழர் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் எனக்கு தாய்மொழி தெரிய வேண்டும். தாய்மொழி தெரியாதவர்கள் I am Tamil but I don't know Tamil என்று சொல்வதை பெருமையாக நினைக்கும் மனப்பான்மையை வளர்க்கக்கூடாது. முடிந்தவரை பிள்ளைகளோடு நாம் வீட்டிலே தமிழிலே பேச வேண்டும். பெரும்பாலான இல்லங்களில் என்ன சொல்கின்றார்கள் என்றால், நாங்கள் தமிழில் பேசினாலும் கூட அவர்கள் வேற்று மொழியிலே தான் பதில் சொல்கின்றார்கள் என்று. அவர்களுக்கு அந்த உணர்வை நீங்கள் இள வயதிலேயே மழலை பருவத்திலேயே இருந்து ஊட்டி இருந்தால் நிச்சயமாக அந்த நிலை வந்திருக்காது. இது இரண்டையும் தான் நான் குறிப்பாக சொல்வேன்.
இதேவேளை பிஏஜ் அப்துல் ஹமீத் போன்று வர வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். பல ஏகலைவன்கள் உங்களை துரோணராக நினைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிலரை நீங்கள் பின்னாட்களில் சந்தித்தும் இருக்கலாம். யாரையாவது பார்த்தபோது, இவர் என்னுடைய இடத்திற்கு வருவார், அடுத்த பிஏஜ் அப்துல் ஹமீதாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று உங்களுக்கு யாரையாவது பார்க்கும் போது பட்டிருக்கின்றதா?
என்னை போன்று எவரும் வரக்கூடாது, என்னை விட சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. காரணம், நான் ஒரு விடயத்தை திடமாக நம்புகின்றேன், ஒவ்வொரு தலைமுறையும் சாதித்ததை விட அடுத்து வரும் தலைமுறை அதிகமாக சாதிக்கும். காரணம், விஞ்ஞானம் அறிவியல் வளர்கிறது, வசதி வாய்ப்புகள் பெருகின்றன, விரல் நொடியில் தகவல்களை திரட்டக்கூடிய தொழில்நுட்பம் நம் கையில் இருக்கிறது. ஆகவே மூத்த தலைமுறை சாதித்ததை விட நான் ஓரளவு சாதித்திருக்கிறேன் என்றால் என்னை விட அதிகமாக மற்றவர்கள் சாதிக்க வேண்டும். ஒருவரை போல் இன்னொருவர் பிறவி எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே வேளையில் நான் பார்த்து இப்போது பலரை வியந்து பார்க்கின்றேன். இந்த துறையில் இருப்பவர்கள் நமது தாய் நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, அவர்கள் அஷ்டாவதானியாக தசாவதானியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. நீங்கள் கூட இப்போது இந்த SBS வானொலியில் நீங்கள் தனி ஒருவராக அத்தனையையும் தொழில்நுட்ப சாதனங்களை இயக்கிக் கொண்டு, அதே வேளையில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களிலும் உங்கள் கவனத்தை தக்க வைத்துக் கொண்டு இந்த ஒருவரப்பனை நடத்துவது என்பது என்னை போன்றவர்கள் எங்கள் தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். காரணம், எங்களுக்கெல்லாம் ஒரு ஒலிபரப்பு உதவியாளர் மறுபக்கத்தில் இருப்பார். எங்களுடைய பணி அறிவிப்பை செய்வது மட்டுமே, தொழில்நுட்ப சாதனங்களை எல்லாம் இயக்குவது அவர்களுடைய பணி. அப்படி இந்த தலைமுறையில் நான் இயக்கக்கூடியவர்கள், அதே வேளையில் எல்லோரும் அல்ல ஒரு சிலர் பல்துறை சார்ந்த தகவல்களையெல்லாம் தேடி விரல் நுனியில் வைத்திருக்கின்றார்கள். ஒரு அரசியல்வாதியை செவி காணும் போதோ அல்லது ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை செவி காணும் போது அதுக்கு ஏற்ற அளவு அறிவை திரட்டி வைத்திருக்கும் ஒரு சிலரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு வியப்புக்கு மேல் வியப்பு. அப்போதெல்லாம் தகவல்களை தேடுவது, அறிவை தேடுவது என்பது பல சிரமங்களுக்கு மத்தியில் நாங்களே முனைந்து தேட வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போது அப்படி அல்ல, நான் குறிப்பிட்டது போல் விரல் நுனியில் இந்த தகவல்கள் கிடைக்கின்றன.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பிரபல ஒலிபரப்பாளர் பிஎச் அப்துல் ஹமீத் அவர்கள். பலதரப்பட்ட வானொலி நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்று பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தி நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். இவற்றில் நீங்கள் அதிக சிரத்தை எடுத்துக் கொள்வது எதற்காக? அத்துடன் உங்களுக்கு அதிக மன திருப்தியை தருவதாக எது இருக்கின்றது?
நிச்சயமாக வானொலி தான். காரணம், வானொலி என்பது எத்தகைய அற்புதமான ஒன்று. எத்தனை நவீன விஞ்ஞான கருவிகள் வந்தாலும் கூட வானொலியின் சக்தியை எவராலும் ஈடு செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அதுதான் உண்மையும் கூட. காரணம், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று ஐயன் வள்ளுவனாரே மேன்மைப்படுத்தியிருக்கின்றார். ஒரு குழந்தை கருவிலே உருவாகும் போது முதலில் உருவாவது செவி. ஆகவே அந்த செவி வழி ஊடகமான வானொலி, அந்த வானொலியில் நான் பணியாற்றிய காலத்தில் முகம் தெரியாத பல ஆயிரக்கணக்கான நேயர்களோடு நான் உரையாடியதும் அவர்கள் என்னுடைய குரலை மட்டும் கேட்டு ஒரு பந்தத்தை, ஒரு குடும்பத்தில் ஒருவனாக ஒரு சகோதரனாக நேசிக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அது இன்று வரை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வானொலியை ஆற்றக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் அதுதான். 83 இனக்கலவரத்தின் போது என்னையும் கூட, என்னையும் என் மனைவியையும் கூட உயிரோடு கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவிய போது எத்தனை பேர் அதற்காக கவலைப்பட்டார்கள் என்பதை 3 கழித்து என்னுடைய குரல் வானொலியில் ஒலித்த பின்பு எனக்கு வந்த கடிதங்களின் மூலம் நான் அறிந்து கொண்டேன். இது எப்படி சாத்தியம், இவ்வளவு பாசம்? இது தொலைக்காட்சியில் தோன்றுபவர்களுக்கோ அல்லது திரைப்பட நடிகர்களுக்கோ இப்படியான ஒரு பாச பிணைப்பு உருவாகும் என்று நான் நினைக்கவில்லை. வானொலியில் மட்டும்தான். இன்னும் ஒன்று, வானொலி தொடர்பாக நான் புலமை பரிசை பெற்று பயிற்சிக்கு நெதர்லாந்துக்கு சென்ற பொழுது அங்கே முதல் நாள் வகுப்பிலே அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, டிவி விஜுவல் மீடியா ரேடியோ வாட் என்று கேட்டார்கள். அதாவது அது காட்சி வடிவம், இது என்ன வடிவம், ஒலி வடிவமா என்று இப்படி சொல்வது. அப்போது அவர்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொன்ன பிறகு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, ரேடியோ இஸ் அ மல்டி விஷுவல் மீடியா. கேட்கும் நேயர் ஒவ்வொருவருடைய மனத்திரையிலும் ஒரு அறிவிப்பாளரை பற்றி, அவர் சொல்லும் விடயங்களை பற்றிய காட்சிகள் வெவ்வேறு விதமாக விரிவடையும். அதுதான் வானொலியின் சக்தி. ஆகவே அத்தனை சக்தி உள்ள அந்த வானொலியில் பணியாற்றியது அந்த காலம்தான் என் மனத்தில் நிறைந்திருக்கிறது. இப்பொழுதும் கூட உங்கள் SBS வானொலியில் நான் அன்று வந்து அந்த ஒளிவாங்கியின் முன் அமர்ந்த போது முதல் நாள் வானொலியில் 1967 ஒரு அறிவிப்பாளனாக, 10 நான் சிறு மலர்களில் ஒளிவாங்கி பார்த்தவன் என்றாலும் கூட வானொலியில் ஒரு அறிவிப்பாளனாக நேர்களோடு உரையாட ஆரம்பித்த அந்த முதல் நாள் தான் என்ன நினைவுக்கு வந்தது. அத்தகைய மன நிறைவு தருவது இன்று வரை எனக்கு வானொலிதான்.
சரி, இப்போது உங்களது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றி பார்க்கலாம். மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தர இருக்கின்றீர்கள். மகாஜனா கல்லூரி பழைய மாணவர்கள் நடத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகின்றீர்கள். இங்கு வரும் உங்களிடமிருந்து நாம் என்னென்ன அம்சங்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம்?
மகாஜனா கல்லூரி இலங்கையின் புகழ்பூத்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்லூரி, 100 கடந்த ஒரு கல்லூரியின் பழைய மாணவர்கள் என்னை அழைத்திருக்கின்றார்கள். ஒரு தாயை விட்டு பிரிந்த பிறகுதான் தாய் மண்ணின் மீது பாசம் அதிகம் உண்டாகும் என்பது போல, ஒரு தாய்ப்பால், ஒரு கல்வி பால் ஊட்டிய கல்லூரியை நாட்டை விட்டு பிரிந்து புலம்பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும்போதுதான் அந்த கல்லூரியின் மீது அல்லது தங்களுக்கு கல்வி கண்ணை திறந்துவிட்ட கலாசாலையின் மீது பாசம் அதிகரிக்கிறது. அந்த வகையில் உலகெங்கும், முக்கியமாக யாழ் மண்ணில் புகழ்பூத்த கல்லூரிகளில் கற்றவர்கள் எல்லோருமே பழைய மாணவர் சங்கங்களை அமைத்து மிகச்சிறந்த பணிகளை தங்களுடைய கல்லூரிக்கும், கல்லூரிக்கு மட்டுமல்ல கல்லூரியை சார்ந்த ஊருக்கும் கூட, அங்கு வளரும் இளைய தலைமுறைக்கும் கூட பெரும் தொண்டுகளை ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் மகாஜன கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னியில் இயங்கும் பெண்களை, மெல்பர்னில் இயங்கும் பழைய மாணவர் சங்கமும் கூட இம்முறை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றன. சிறிது காலத்துக்கு முன்னர் நான் ஒரு நிகழ்விலே ஐரோப்பாவிலே ஒரு உரை ஆற்றும் பொழுது முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டேன். நமது முற்றத்து மல்லிகையின் மனம் நமக்கு புரிவதில்லை, அதனால் அந்த மல்லிகை செடி அடுத்த பக்கத்து தோட்டத்துக்குள் தலையை நீட்டி அங்கே பூக்கும் போது அழகா அழகான ஒரு மலர், அருமையான மனம் என்றெல்லாம் ரசித்து நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றோம். நான் எதை குறிப்பிடுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். இப்பொழுதெல்லாம் புலம்பெயர்ந்த மண்ணிலே தனியாக ஒரு ஈழத்து தமிழ் சமூகம் செறிவாக வாழ்ந்து வருகிறது. அப்படி இருந்தும் கூட இங்கிருந்து சொந்த மண்ணையும் சுற்றம் உறவுகளையும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் தங்கள் மொழியையும் பண்பாட்டு கோலங்களையும் சுமந்து சென்றிருக்கின்றார்கள். அவற்றை அங்கே வளர்த்து வருகின்றார்கள். அப்படி இருந்தும் கூட நம்மவர்களின் திறமைகள் அங்கே நம்மவர்களால் மதிக்கப்படுவதில்லை என்ற மனக்குறைபாடு எனக்கு நிறைய இருந்தது. அதைத்தான் அந்த உரையிலேயே நான் குறிப்பிட்டேன். இதன் காரணமாக நமது திறமைகள் தென்னிந்தியா சென்று தென்னிந்தியாவின் ஜனரஞ்சக தொலைக்காட்சிகளில் தலை காட்டி தங்கள் திறமையை காட்டிய பிறகு மட்டும் நாம் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நமது திறமைகளை நாமே மதிக்க வேண்டும். நாம் மதிப்பதற்கு நல்ல ஒரு தளம் அமைய வேண்டும். அந்த வகையில் நம்மவர்களால் நடத்தப்படும் ஊடகங்கள் இப்போது நம்மவர்களின் திறமைகளுக்கு களமமைக்க ஆரம்பித்திருக்கின்றன என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம். அதுபோல் இந்த கலை நிகழ்வுகளை நடத்துபவர்கள், குறிப்பாக பழைய மாணவர் சங்கம் நடத்தும் நிகழ்வுகளிலும் கூட நம்மவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உரையை நான் ஆற்றியிருந்தேன். அது யூடியூப் இணையதளத்தின் மூலம் பலர் பார்த்திருக்கின்றார்கள். அந்த உணர்வு காரணமாக இப்போது சமீபத்தில் கூட லண்டன் மாநகரிலே யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தினர் என அழைத்தார்கள். அதற்கு முன்பைய மகாஜன கல்லூரி ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்திருந்தது. ஆகவே ஆஸ்திரேலியாவிலே இந்த கலை நிகழ்விலே நான் கலந்து கொள்ளும் போது கூட ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகள் இருந்தால்தான் நம்மவர்கள் அதனை ஆதரிப்பார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாக நான் வானொலியில் ஆரம்பித்து தொலைக்காட்சியிலும் தொடர்ந்த ஜனரஞ்சகமான நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சியை நடத்த பணித்திருக்கின்றார்கள். அது தவிர வெல்ல முடிந்தால் வெல்லுங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்தியாவின் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஓராண்டுக்கு மேலாக நான் நடத்திய நிகழ்ச்சி. அது பல கட்டங்களாக நடைபெறும் விரிவான ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒரு பகுதியை மட்டும் தெரிவு செய்து கணவன் மனைவி இருவருக்கிடையில் எந்த அளவு புரிந்துணர்வு இருக்கிறது என்பதை வேடிக்கையாக பரிசோதிக்கும் ஒரு நிகழ்ச்சி. நகைச்சுவை உணர்வுள்ள தம்பதிகள் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக கலந்து கொள்வார்கள். நமது பாரம்பரிய பண்பாட்டு கோலங்களில் ஒன்றான பழமொழியை அடிப்படையாக கொண்ட நிகழ்ச்சி. இதை தவிர நமது மண்ணின் புகழ்பூத்த இசை இரட்டையர்கள் என்று குறிப்பிடக்கூடிய ஃபயாஸ் ரத்னம் பல நூற்றுக்கணக்கான மெல்லிசை பாடல்களுக்கு வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இசை அமைத்தவர்கள் இருவரும் இப்போது தனித்தனியாக வெவ்வேறு நாடுகளில் வாழ்கின்றார்கள். எங்கள் ரத்னம் ரத்னதுரை மிருதங்க இசை மேதை ரத்னம் அவர்களுடைய புதல்வர். அது மட்டுமில்லாமல் பாத்கண்டே பல்கலைக்கழகத்தின் மூலம் விசாரத் சங்கீத விசாரத் பட்டம் அளிக்கப்பட்டவர். தபேலா வாத்தியத்தில் விசாரத் பட்டம் பெற்றவர். ஃபயாஸ் இலங்கையின் முதலாவது தமிழ் திரைப்படத்துக்கு இசையமைத்த கே எம் ஜவாகிர் அவர்களுடைய புதல்வர். கனடாவில் வாழ்ந்து வருகின்றார். அங்கும் பல இசைக்கோலங்களை படைத்து வருகின்றார். ஒரு ஆங்கில படத்துக்கு கூட இசையமைக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இருவரும் மீண்டும் ஆஸ்திரேலியாவில் இணைகின்றார்கள். அவர்களோடு மகாஜன கல்லூரியின் பெருமைக்குரிய பழைய மாணவர் இப்போது சிங்கப்பூரிலே ஒரு முன்னணி கலைஞராக விளங்கி வரும் தீபன் அவர்கள் அவரும் இந்த நிகழ்விலே சிறப்பு கலைஞராக கலந்து கொண்டு தன்னுடைய பாடும் திறமையை மட்டுமல்லாமல் வாத்திய திறமையை காட்டப்போகின்றார் என்று கேள்விப்பட்டேன். அத்தோடு சிட்னி மாநகரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது இசைக்கலைஞர்களும் அவர்களோடு இணைந்து ஒரு இசை மழையையே பொழியவிருக்கின்றார்கள். ஆகவே முக்கனி சுவையாய் இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு பெருவிருந்தாய் அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன்.
உங்களுடன் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நேரம் அனுமதிக்காது. எனவே இறுதியாக இங்குள்ள உங்களது ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
நம்மவர்களால் நடத்தப்படும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு, நம்மவர்களை முதன்மைப்படுத்தி நடத்தப்படும் நிகழ்வுகளுக்கு நீங்கள் நிச்சயமாக பேர் ஆதரவு வழங்க வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து வரும் சினிமா கலைஞர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் கிள்ளி கொடுத்தாலும் கூட இதுபோன்ற முயற்சிகள் வெற்றியடையும். இதுபோன்ற முயற்சிகளின் மூலம் திரட்டப்படும் நிதி நிச்சயமாக நமது மண்ணிலே அடுத்த தலைமுறையின் கல்வி வளர்ச்சிக்கு காணிக்கையாக சேரும். அந்த வகையில் இந்த புண்ணிய பணியிலே நீங்கள் எல்லோரும் இணைய வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகளை வீட்டிலிருந்து தொலைக்காட்சியில் பார்க்கலாம் அல்லது வீடியோவில் பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் எல்லோரும் அரங்குக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு சிரித்து நமது கலைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பாராட்ட வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
மிக்க நன்றி அப்துல் ஹமீத் அவர்களே. உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. ஆஸ்திரேலியாவில் உங்களை சந்திப்பதற்கு அவளாக காத்திருக்கிறோம். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.